الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. صلى الله عليه واله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين. واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله، ان التقوى راس الامور، واتقوا الله سرا وعلانيه. اما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. صدق الله العظيم. சர்வபுகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தால் என்றே அல்லாஹ்வுடைய உற்சாகத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் பெயரை கூறி இன்றைய புத்தபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரில் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய அடிப்பவர்களை அனுபவம் பிசகாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், சாபியவங்கள், சபோ சாபியங்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஹ்மீன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியில் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரவிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் நடக்கும் அப்பா அவர்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாம். நாளைய வறுமையிலே முத்தமிழ்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக அல்லாஹ் வாதா பண்ணியிருக்கிறானோ அத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காராக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாம். அன்பான அல்லாஹுவே நல்லடியார்களே, அல்லாஹுக்கு புனிதமான ஒரு மார்க்கம் தீன் இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்திலே எல்லா துறைகளிலும் தெளிவான வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இன்றைய பொதுவாகிலே வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு, வீதி விபத்துக்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் 20-30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள எமது இந்த நாட்டை எடுத்து நோக்கினால் பாதைகளோ சாதாரணமான பாதை, வாகனங்களும் சாதாரணமான வாகனங்கள், நெருக்கடிகள் குறைவு கண்ணியமானவர்களே. ஆனால் அன்னை காலங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது விபத்துக்கள் அதிகமாகி எந்த அளவென்றால் 2010-2011 ஆண்டு கால பகுதிகளிலே சுமாராக 1500-2000 பேர்தான் வருடாந்தம் விபத்துக்களால் இறந்து வந்தார்கள். 2015 பிற்பாடு சுமாராக வருடாந்தம் 2000-3000 இடைப்பட்டவர்கள் வருடாந்தம் வீர விபத்துக்களால் இறந்து வருவதை சுகாதார அமைச்சு ஒழித்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவு இந்த வீர விபத்து கூடியிருக்கிறது என்றால், கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பிரதான வைத்தியசாலைகளிலே வீதி விபத்துகளிலே சிக்கக்கூடியவர்களுக்கென்று, விபத்திலே மாட்டியவர்களுக்கென்று சிகிச்சை அளிப்பதற்கான தனியாத பகுதிகள் இருக்கின்ற அளவுக்கு விபத்துகள் அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே சென்றால், சில இடங்களிலே விபத்துகளுக்கு, அதாவது விபத்திலே சிக்கியவர்களுக்கு வைத்தியம் பெறுவதற்கென்று தனியான வைத்தியசாலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆரம்ப காலங்களிலே அப்படி தனிப்பட்ட வைத்தியர்கள் இல்லை. ஆனால் இன்று அதற்கென்று சில வைத்தியர்களை உருவாக்கி அதற்கென்று பல ஊழியர்கள் பெறுகின்ற அளவுக்கு நாளாந்தம் வீதி விபத்துக்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் இன்றைய காலத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அண்மையிலே சுகாதார அமைச்சின் ஒரு அறிக்கையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் 4-5 மனுஷியானத்திலே ஒரு வீதி விபத்து இடம்பெறுவதாகும். நாளாந்தம் 6-7 பேர் சராசரியாக இறப்பதாக வீதி விபத்துக்களால் என்ற ஒரு அறிக்கையை சுகாதார அமைச்சு வெளியிட்டது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த வீதி விபத்திலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாம் செய்யக்கூடியது என்ன? கண்ணியமானவர்களே, போக்குவரத்து சபையினால் ஒரு சட்ட கோவையை எங்களுக்கு வகுக்கலாம். சட்ட கோவைகளால் மாத்திரம் வீதி விபத்துக்களை நிறுத்த முடியாது. ஒவ்வொரு சாரதிகளும், ஒவ்வொரு பாதசாரிகளும் தத்தமது பொறுப்புகளை, தத்தமது கடமைகளை உணர்ந்து செயற்படாதவரையிலே வீதி விபத்துக்களை குறைக்க முடியாது. ஊரிலே ஒரு நிர்வாகம் இருக்கும், ஒரு வழி நடத்தி செல்வதற்கு, சாதாரணமாக மக்களுக்கு வழி நடத்துவதற்கு ஆலை. கண்ணியமானவர்களே, நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் பெரிய அளவிலே இல்லாத எத்தனையோ நல்ல ஊர்களை பார்க்கிறோம். போலீஸ் ஸ்தானம் இருப்பதை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கும், கள்ளர்கள் அநியாயக்கால் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியும். ஆனால் எத்தனையோ போலீஸ் ஸ்தானங்கள் இல்லாத இடங்களிலே களவுகள், வஞ்சகங்கள், கெட்டவர்கள் இல்லாத சில ஊர்களை பார்க்கிறோம். இதை சொல்லவர்கள் என்றால், போலீஸ் ஸ்தானங்களை திருத்த வேண்டும், நிர்வாகத்தானங்களை திருத்த வேண்டும். போக்குவரத்து சபையினுடைய அந்த அறிக்கை, கோரிக்கை, சட்டக்கோவை தான் எங்களை திருத்த வேண்டும் என்பதல்ல. எனவே ஒவ்வொருவரும் தத்தமது கடமைகளை உணர்கின்ற போது, செயற்படுகின்ற போது நிச்சயமாக வீதி விபத்துக்களை குறைக்கலாம், இல்லாமலாக்கலாம். எல்லோரும் செல்கின்ற ஒரு காரணம் தான் இலங்கையிலே பாதை நெருக்கடி. உண்மைதான், அது ஒரு காரணம். இலங்கையில் இருக்கக்கூடிய பாதைகளை விடவும் வாகனங்கள் அதிகமாகிவிட்டது என்பது ஒரு காரணம். ஆனால் அது அல்ல பிரதானமான காரணம். முக்கியமான காரணம் எதுவென்றால், 2 சாரார், சாரதிகளும் பாதசாரிகளும் தத்தமது கடமைகளை உணரவில்லை. இதுதான் மிக முக்கியமான போலாக, முக்கியமான காரணியாக பார்க்க முடிகிறது. பயணம் என்று சொல்கின்ற போது கண்ணியமானவர்களை தவிர்க்க முடியாததே. சொல்லதாக அறிவத்தினுடைய வாழ்க்கையை புரட்டி பார்ப்போம் என்றால், அவர்கள் தன்னுடைய காலங்களிலே ஒரு பகுதியை தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்ததை போல, தன்னுடைய சமூகத்திற்கு கொடுத்ததை போல, மாற்று நிறுத்தவர்களுக்கு கொடுத்ததை போல, இன்னும் ஒரு ஏராளமான பகுதியை பயணங்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். சில பயணங்கள் 1 நாள், 2 நாள், சில பயணங்கள் வாரங்கள் எடுக்கும், சில பயணங்கள் மாதம் எடுக்கும். கண்ணியமானவர்களே, இந்த பயணம் இன்று இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே இப்படி பயணம் இருந்தது. ஒட்டகம், குதிரை, கழுதை ஹஜ்ஜிக்கு போவதாக இருந்தால் 2-3 மாதங்களுக்கு முன்னதாக புறப்பட்டு விடுவார்கள்.
இன்னும் சில இமாம்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது அவர்கள் ஹஜ் செய்வதற்கு 3-4 மாதங்களுக்கு முன்னதாக புறப்பட்ட செய்திகளை நாம் பார்க்கிறோம். இன்று எந்த அளவு இந்த பயணத்துடைய விசாலம் இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நியமம் பெருகிருக்கிறது என்றால், ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒரு வாகனம் இருக்கின்ற அளவுக்கு இன்று இந்த பயணங்கள் பெருகியிருக்கிறது. அண்மை காலங்களில் நாம் மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினோம். திருமண மந்தத்திலே இணையக்கூடிய அந்த இரு மனங்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்காக வந்து திருமண மந்தத்திலே இணையக்கூடிய மணமகனையும் மணமகளையும் அழைத்து செல்வதற்காக மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினோம். ஆனால் இன்று அதுவும் இல்லை. இன்று வாகனங்கள் எரிபொருளிலே ஒரு நொடிப்பொருளிலே வினாடிகளிலே பல மைல்களை கலக்கக்கூடிய வாகனங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சொல்வார்கள், மொட்டை கத்தியினால் தாக்கம் குறைவு, கூரான கத்தியினால் தாக்கம் அதிகம் என்று சொல்வார்கள். எனவே கூரான கத்தியிலே நாம் பயணம் செய்கிறோம். பயணம் செய்து விபத்தில் சிக்கியதற்கு பின்னால் தான் தெரியும், நான் போனது 100 மேலப்பா. கண்ணியமானவர்களே, அப்போதுதான் வருகிறோம். கண்ணியமான அல்லாஹ் அவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், பயணம் என்பது தவிர்க்க முடியாது. விரும்பியோ விரும்பாமலோ பயணம் செல்ல வேண்டிய நெருக்கடியான நிலையிலே நாம் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக, இவருடைய ஒரு உறவினர் புத்திர வைத்தியத்தாலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம், அல்லது நேரடி சிகிச்சைக்காவது கொழும்பிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். நாம் எப்படியோ பயணம் சென்று அவரை பார்க்கத்தார்கள். அதனால் பயணம் என்பது வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாது. எனவே பயணம் என்று சொல்கின்ற போது அதை 2 வகையாக பிரித்து நோக்கலாம். உள்நாட்டு பயணம், வெளிநாட்டு பயணம், அல்லது குறுகிய பயணம், தூர பயணம், சின்ன பயணம், பெரிய பயணம் என்று 2 வகையாக பயணங்களை பிரிக்கலாம். ஆகுமான காரியங்களுக்கு எவ்வளவு பிரயாணம் போகலாம், பயணம் செய்யலாம். உதாரணமாக, படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்காக வேண்டி எவ்வளவு தூரம் பயணம் செய்யலாம், கடல் கடந்த நாட்டுக்கும் போகலாம், வெளிநாட்டுக்கும் போகலாம், படிப்புக்காக ஆகமான ஒரு பேரு. ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பயணம் செய்கிறோம், ஹஜ்ஜி மக்கா மதீனாவுக்கு போகலாம். உறவுகளை தரிசிப்பதற்காக பயணம் போகலாம். வியாபார நோக்கம் அலாதார முறையில் ஒழிப்பதற்காக பயணம் போகலாம். குடும்ப உறவினர்களை தரிசிப்பதற்காக, சந்திப்பதற்காக பயணங்கள் போகலாம். அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்ட சில மக்களுடைய நிலைமைகளை பார்த்து எங்களுக்கு படிப்பினையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி, சில படிப்பினையான நிகழ்வுகளை பார்ப்பதற்காக வேண்டி பயணம் போகலாம். எனவே கண்ணியமானவர்களே, இது அல்லாமல் பாவமான காரியங்களுக்கு பயணம் செல்ல முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், படிப்பதற்காக, வணக்கத்துக்காக, தொழிற்துறவுக்காக, குடும்ப உறவினர்களை தரிசிப்பதற்காக, ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக, இப்படிப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி யாரெல்லாம் பயணம் போறாங்களோ அவங்களுக்கு இஸ்லாம் நிறைய சலுகையை கொடுத்திருக்கிறது. தொழுகையை துருக்கி தொழலாம், சேர்த்து தொழலாம், முற்படுத்தி தொழலாம், பிற்படுத்தி தொழலாம், வேறொரு பகுதி, அது ஒரு தனியொரு தலை. நோம்பை விட்டு விட்டு ஏனைய காலங்களை கலா செய்யலாம். இதெல்லாம் ஆகமான பயணங்களுக்காக. யாரெல்லாம் வராமான பயணங்கள், ஒருவரை கொள்வதற்காக, மோசடி செய்வதற்காக, ஒருவரை கடத்துவதற்காக பயணம் செல்கின்றார்களோ அத்தகையவர்களுக்கு இத்தகைய சலுகை கிடையாது, சலுகை கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, பாவத்திலே பாவம், அதாவது பயணத்திலே பாவம் செய்வது என்பது ஒரு தலைப்பு. போற பயணங்கள்ல பாவம் நடக்குது, அது ஒரு தலைப்பு. அதாவது பாவத்துக்காக வேண்டியே பயணம் செய்யறோம், அது ஒரு தலைப்பு. கண்ணியமானவர்களே, எனவே பயணம் என்பது ஒரு விரிவான ஒரு பகுதி. எனவே குறுகிய ஒரு நேரத்துக்குள்ளே எல்லாவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. என்றாலும் சுருக்கமாக, பாதசாரிகளும் சாரதிகளும் வீதி விபத்தை தடுப்பதற்காக அவர்களால் என்ன பங்களிப்பை செய்ய முடியும் என்பதை பற்றித்தான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக ஒரு சாரதி தெரிவு செய்திருக்கப்படுகிறார். ஒரு சாரதியை நாம் பயணம் செய்வதற்காக வேண்டி தெரிவு செய்கிறோம் என்றால், அந்த சாரவி முதலாவது உணர வேண்டும். மக்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் எண்ணெய் போட்டிருக்கிறார். உள்ளே 50-60 வாகனங்கள் இருக்கின்ற போது எல்லா வாகனங்களையும் விட்டுவிட்டு ஒரு பயணம் செய்வதற்காக வந்து எண்ணெய் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். நான் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிறேன். மக்களுடைய உள்ளத்திலே போட்டது நானோ அவர்களோ அல்ல, அல்லாஹ் போட்டான். எனவே இது ஒரு அமானிதம். ஒரு திருவி ஓட்டுநராக இருந்தால் நான் 3-4 உயிர்களை சுமந்து செல்கிறேன். நான் ஒரு வேன் ஓட்டுநராக இருந்தால் 15-20 உயிர்களை சுமந்து செல்கிறேன். நான் ஒரு பேருந்து பஸ் ஓட்டுநராக இருந்தால் 90-100 உயிர்களை சுமந்து செல்கின்றேன். இவர்களுக்கு ஏதாவது பாதகம் ஏற்பட்டால், இவர்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலே நான் பொறுப்பு சொல்ல வேண்டி வரும். உதாரணமாக மதரசாவிலே நாம் பிள்ளைகள் எல்லாம் ஒப்படைக்கிறோமே, முதலேறியாகி போகின்ற காலகட்டங்களிலே எமது குழந்தைகளை தீரவியாக ஆக்கித்தார்கள் என்று ஒரு அமானிதத்தை ஆசிரியர்களே ஒப்படைக்கிறோம். எமது குழந்தைகளை பாடசாலை அனுப்பியிருந்தோம், நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுங்கள், படிப்பை சொல்லிக் கொடுங்கள், தாய் தந்தையும் நடக்கின்ற முறையை சொல்லிக் கொடுங்கள், உறவினரும் நடக்கின்ற முறையை சொல்லிக் கொடுங்கள், பெரியாருக்கு பெரியார்களுக்கு மரியாதை சொல்வதை சொல்லிக் கொடுங்கள், உண்ணுகின்ற முறையை சொல்லிக் கொடுங்கள் என்று நாம் புத்திமதி சொல்லி பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அனுப்பியிருக்கிறோம். அன்பானவர்களே, அதே போன்று அமானிதத்தை எங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு சாரதியும் உணர வேண்டும். அது எப்படிப்பட்ட அமானிதம்? நான் நல்ல முறையிலே வாகனம் செலுத்துகின்றேன், போற பயணங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து இது ஒரு கடைசி பானமாக ஆக்க மாட்டார் என்று மக்கள் எல்லாம் நம்பியிருக்கிறார்கள். இது அவசரப்படமா தருவது பொறுமைத்தால் போற பயணங்கள்ல கொஞ்சம் தொடங்கினாலும் பொறுத்து கொள்வார், நியாயமாக கணக்கெடுப்பார், போற பயணங்களே பாவம் செய்வதற்கு மக்களை தூண்ட மாட்டார், பாவத்தின் பக்கம் மக்களை அழைக்கவும் மாட்டார் என்று நல்ல ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு எத்தனையோ பயணங்களிலே நாம் பார்க்கிறோம், சில சாரதிமார்கள் போன பயணிகள் கற்பழிக்கப்படுவதை பார்க்கிறோம், போன சாரதிகளாலேயே பயணிகளுடைய பொருள்கள் களவாடப்படுவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள், மக்களுடைய உள்ளங்களிலே நம்பி எங்களுக்கு பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். எனவே இப்படி அமானுதங்கள் ஒப்படைக்கப்படுகின்ற போது தப்பான முறையிலே சொல்லக்கூடிய சாரதிகளும் அந்த சந்தர்ப்பத்தை ஒரு சௌபாவாக எடுத்துக் கொள்ள வேண்டும். நான் எப்படியோ அநியாயம் செய்து கொண்டிருந்தேனே, ஆனா மக்களுடைய உள்ளத்திலே என்னை நம்பிக்கை ஆறாங்க போட்டு விட்டானே என்று சொல்லி அதை ஒரு சௌபாவாக எடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு சாரதி தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து வாகனத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை கொள்ளுதே பழிக்கு பழி அனுமதி கொள்ளலாம். பித்னாவை தடை செய்வதற்காக வேண்டிய ஒவ்வொரு அதிகமாக பித்னா பண்ணுகிற அதற்கு அவன் ஒருவரை கொலை செய்யலாம். இது வல்லாமல் யாராவது ஒரு அநியாயம் அநியாயமா கொல்லப்படுவாரையானால் குர்ஆன் சொல்கிறது ஃபகன்னமா கதலன்னாஸ ஜமீஆ, உங்களோட வீதி விபத்தால ஒருவர் தான் இருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது முழு மனிதர்களை நீங்கள் கொலை செய்ததை போல. உதாரணமாக வீதி விபத்தினால் சிக்கியவர், வீதி விபத்திலே மாட்டியவர் ஒரு பணக்காரர் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு கோடீஸ்வரர் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு பின்னால் எத்தனை மதரசாக்களுடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால் எத்தனை எத்தீம்களுடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால் எத்தனை அநாதைகளுடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, ஒரு வகையான பாவம் இருக்குது, பாவம் பெரும்பாவம், பெரும்பாவத்திலும் இன்னும் சிலது பெரும்பாவம். உதாரணமாக விபச்சாரம் பெரும்பாவம், சந்தேகமே கிடையாது. அதை விட மிகப்பெரிய பாவம் எதுவென்றால் அதே விபச்சாரத்தை அடுத்த வீட்டு பெண்களோடு செய்வது. அடுத்த வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர் அந்த பெண்களையே கிடைக்கிறார் என்றால் மிகப்பெரிய பாவம் விபச்சாரம், அதில் மிகப்பெரிய பாவம் பக்கத்து வீட்டு பெண்களோடு செய்வது. பெரியவர்களை கொலை செய்வதை விடவும் சிறியவர்களை கொலை செய்வது மிகப்பெரிய பாவம். ஒரு பாசி கெட்டவரை கொலை செய்வதை விடவும் நல்லவரை கொலை செய்வது அதை விட மிகப்பெரிய ஒரு பாவம். எனவே கண்ணியமானவர்களே, இதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுடைய வீதி விபத்தினால் ஒருவர் இருக்கிறார் என்றால் அநியாயமாக நாங்கள் முழு மனிதர்களையும் கொண்டதை போன்று குர்ஆன் சொல்லுகிறது. அதே சந்தர்ப்பத்திலே குர்ஆன் தொடர்ந்து பேசுகிறது, ஒமன் அஹ்யா ஃபகஅன்னமா அஹ்ய அன்நாஸ ஜமீஆ. இதுக்கு மாற்றமாக யார் ஆன்மாவை வாழ வைக்கிறாங்களோ, ஒரு ஆன்மாவை ஹயாத்தாக்குறாங்களோ, குர்ஆன் சொல்லுது அவன் முழு மனிதர்களை வாழ வைத்ததை போல. நாங்கள் சிகிச்சை அளித்து ஒரு கணவந்தருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறோம், அந்த கணவந்தர் எத்தனை பேருக்கு உதவி செய்ய வைக்கிறார்? நாங்கள் ஒரு படுத்த உதவியை கொடுத்து ஒரு கல்விமான ஒரு ஆசிரியரை ஒரு ஒன்றாத பாதுகாத்திருக்கிறோம், உயிரை பாதுகாத்திருக்கிறோம். அவரால் எத்தனை பிள்ளைகள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள், சீரடியாய் கொண்டிருக்கிறார்கள், சுவர்க்கவாதிகள் அவருவாய் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, எனவே வீதி விபத்துக்களால் ஒருவரை விளக்க செய்தால் ஒரு பாரிய விளக்கு. நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு சாரர்களும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக சில ஒழுக்க முறைகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில வேளை பயணங்கள் கவலையிலே முடிகிறது. சிரித்து சிரித்து பயணம் போறோம், அன்பியாக கொள்ள கவலையில பயணம் முடியும். லாபத்துக்காக வேண்டி பயணம் போறோம், நஷ்டத்துல முடியும். வாழ்வதற்காக வேண்டி பயணம் போறோம், மரணத்தோடு முடியும். கண்ணியமானவர்களே, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லாரும் பயணம் போறோம், மாலையாக போல வீடெல்லாம் அழுவதை பார்ப்போம். எதை சொல்ல வருகிறேன் என்றால், சில வேளை பயணங்கள் எங்களுக்கு முடிவு கிடைத்து விட்டால் அது ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் தெளிவான வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு சாரதிகளும் தங்களது பயணங்களை ஆரம்பிக்கின்ற போதும் சாரதிகள் பயணிகள் உட்பட அவர்கள் முதலாவது செய்ய வேண்டியது அந்த பயணத்திலே நல்லவர்களை தெரிவு செய்து கொள்வது. பயணம் செல்வதற்கு முன்னதாக பயணிகளை தெரிவு செய்வார்கள். அந்த பயணிகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு சோழனை எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணத்திலே நல்லவர்கள் வந்தால்தான் பயணம் நன்மையால் நிறைந்திருக்கும், சத்தியா சிக்கலால் நிறைந்திருக்கும். பாட்டு கேட்பவர்களும் கூட்டு போடுபவர்களும் விபச்சாரம் செய்வர்களும் பயணத்தில் நிறைந்திருந்தால் ஏனையவர்களும் அத்தகைய பாவத்திலே மாற்றிக் கொள்வார்கள். எனவே முதலாவது பயணத்திற்கு முன்னதாக நல்ல தோழனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் யாரோட பயணம் செய்கிறோம்? இருக்கிற ஈமானையும் கொடுத்துட்டு வாழ்றவங்களையா, தொழுகையை பாராட்டிட்டு வரவங்களையா? இவ்வளவு காலம் அலாலான சாப்பாடை சாப்பிட்டோம், பயணத்துல போய் ஹராத்த சாப்பிடுற உடம்ப நடனத்தில் கொடுக்கவா? எவ்வளோ நன்மைகள் செஞ்சோம், அந்த நன்மையெல்லாம் மற்றவனை பத்தி பேசி பயணங்கள்ல அவனுக்கு கொடுத்து விடவா? எனவே பயணம் போறதுக்கு முன்னதாக முதலாவது யோசிக்க வேண்டும், நல்ல தோழமைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். அடுத்ததாக ஒவ்வொரு சாரதிகளும் பயணிகளும் பயணம் செய்வதற்கு முன்னதாக இரண்டு ரகாத் சுன்னத் தொழுது விட்டு சதக்கா ஒன்றை கொடுத்து விட்டு பயணத்தை தொடங்க வேண்டும். சதக்கா என்று சொல்றது நீங்க ஆயிரக்கணக்கில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சின்ன ஒரு சதக்கா பாதையில முதலாவது அமர்ந்தவர்கள் சின்ன ஒரு சதக்கா, போற வழியில் நம்மளோட மகள்லா உந்தியில் ஒரு சின்ன ஒரு சதக்கா, அல்லது உங்களோட வாப்பா அம்மா இருந்த வாப்பம்மாட கையில சின்ன ஒரு சதக்கா, அல்லது ஒரு உணவு பொதிய வேண்டி போற வழியில யாராவது ஒரு எத்தியம் ஒரு முசாபிர் கிடைச்சு அவங்களுக்கு ஒரு சதக்கா. கண்ணியமானவர்களே, கொடுத்துட்டு பயணம் போங்க, அல்லாஹ் நிறைய பாதுகாப்பு தருகிறான். மஹ்லூக்குகளால் கைவிடப்பட்ட பெரும் பெரும் வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிறைய நோய்களுக்கு சிபாவாக சதக்கா இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சில டாக்டர்மார் சொல்லுகிறார்கள், எனக்கு வைத்தியமே இல்லை, நீங்க கொண்டு போகணும்னு சொல்லி. அதுக்கு பின்னால வீட்டுக்கு பிறகு சதக்கா கொடுக்கிறாரு, வாசிக்கிறாரு, ஆடு மாடு அறுத்து எத்தனையோ மக்களுக்கு உணவாக கொடுக்கிறார், அதான் லேசாக்கி கொடுக்கிறாரா இல்லையா? எனவே இதை சொல்ல வருகிறால், சதக்கா என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இன்னைக்கு நிறைய பேர் சதக்காவே கொடுக்கற இல்ல, ஆனா அல்லாஹ் திடீர்னு ஒரு நோயை ஏற்படுத்தி சதக்கா கொடுக்கற மடங்கவளவும் பல மடங்கு பையால கொடுக்க வைக்கிறோம். அதனால சதக்கா கொடுத்து கொள்ளுங்க, நோய்கள் வராது, நன்மையும் கிடைக்கி போகும். நாங்க சேமித்து சேமிப்பாவும் நாளைய வறுமையில அது இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது அம்சம் இரண்டு ரக்கா சுன்னத் தொழுது விட்டு சதக்கா ஒன்று கொடுத்து விட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறது. அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, நாங்க அந்த பயணத்தை போயிட்டோம்னா எங்களுக்காக மனசு துவா செய்ய கொடுத்த சதக்காவுக்காக வேண்டி மலக்கிட துவா பயணம் முடிவு வரையும். சதக்கா கொடுத்தவருக்கு மலக்கு துவா செய்கிறார், யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு புரதி உபகாரம் கொடு. ஒரு மனிதன் சதக்கா கொடுத்து விட்டு வியாபாரத்துக்காக வேண்டி பயணம் போறாரு, இந்த வியாபாரத்துல பதக்கத்தை அள்ளி கொடு, புரதி பண்ண கொடு. கண்ணியமானவர்களே, ஒரு நோயாளிய பார்க்க போறாரு, அல்லாஹ் பிரதிபலன கொடு, நோயாளிக்கு சுகத்தை கொடு, அப்ப இல்லாட்டி நோயாளி இறந்து போனா இதை விட நல்ல ஒரு பதரத்தை கொடு. கண்ணியமானவர்கள் மலக்கு துவா செஞ்சு கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கொடுக்க இல்லையோ தொடர்ந்து இன்னும் ஒரு மலக்கு துவா செய்கிறார், அல்லாஹுமா அசி மும்சிகன் சலபா, யாரெல்லாம் கொடுக்காம பதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நாசம் உண்டா, அழிவு உண்டா. போற பயணங்கள் நல்ல பயணம் இல்ல, ஒரு அழிவு சேரது எப்படி கண்ணியமானவரே. அதனாலதான் சதக்கா கொடுத்து விட்டு ஒரு பயணத்தை மேற்கொண்டா அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. மலக்கூடிய துவா பயணம் முடிவு வரைக்கும் இருக்கு. கண்ணியமானவர்களே, சொல்லலாம் அலை வசலம் சொன்னார்கள், மூணு மனிதனுடைய துவா எல்லாம் மறக்க மாட்டான். அதுல ஒரு துவா ஒரு பிரயாணி, ஒரு பிரயாணி தன்னுடைய வீட்டில இருந்தே புறப்படுகிறார், திரும்ப அதே வீட்டு வாசலுக்கு வருவரைக்கும் அவர் கேட்கின்ற துவாக்களை எல்லாம் தட்ட மாட்டான். எந்த சிறையும் இல்லாமல் எல்லாவிடத்தில் அந்த துவாய் போயிருக்கிறது. அந்த அளவு எல்லாம் பிரயாணிக்கு நிறைய சிறப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக நல்லவர்களிடம் பயணத்தை சொல்லிவிட்டு புறப்பட வேண்டும். உதாரணமாக கணவன் ஒரு பயணம் போகிறானா, மனைவியிடத்திலே சொல்லிவிட்டு பயணத்தை புறப்பட வேண்டும். நான் இந்த பயணம் போகிறேன், இந்த நாளைக்கு இன்ன வருஷத்துல இருப்பேன், பகல் சாப்பாடு இங்கதான் இன்ஷால்லா என்று சொல்லி மனைவியிடத்திலே பயணத்தை சொல்லிவிட்டு கணவன் புறப்பட வேண்டும். அல்லது திருமணம் முடிக்காத பிள்ளைகளாக இருந்தால் தாய் தகப்பனிடத்திலே பயணத்தை சொல்லிவிட்டு புறப்பட வேண்டும். உம்மா பாப்பா நான் பயணம் போறேன், ஏன் மொபைல் வேலை செய்யாச்சு, ஏன் நண்பர் அல்லது என் நண்பர்ல தந்தையுடைய போன் இதுதான் அவங்களுக்கு கதைங்க, இரண்டு நாள்ல திரும்பி வந்துருவேன் இன்ஷால்லான்னு சொல்லி பயணத்தை நல்லவங்கள்கிட்ட சொல்லிட்டு நாங்க பயணம் போவோம். அப்படி யாரும் இல்லையா, பள்ளி அதிர்ச்சிக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லலாம். அப்படி இல்லையா, பள்ளியில நிர்வாகிகள் இருப்பாங்க, எங்களுக்கு முகமத்தான நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லிவிட்டு பயணத்தை நாங்க மேற்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். எனவே அந்த நபர் என்ன செய்வார், யார்கிட்ட பயணத்தை போறன்னு சொல்றாங்களோ, தாய் நான் பேசுவாரன் சொல்லி உமாட்ட சொல்லி முடியும். உமாங்க என்ன சொல்லுவாங்க, பி அம்மா இல்லா அல்லாத பாதுகாப்புல போயிட்டு வாங்க மகன், அத்தாவது உள்ளாஹ் தீனுக்கு, உங்களோட தீன அல்லாஹ் பாதுகாப்பான், ஓ அம்மானத்துக்க ஒசவாசி மாமலிக்க, உன்கிட்ட நல்ல ஈமான் இருக்குது, அம்மனை பாத்துல பேருதா இருந்தாய், எனக்கு போற இடத்துல பேருதா இருந்தோ, போற இடத்துல உன்னை ஈமான அமானியத்தை தொலைச்சிட்டு வந்துடாதேன்னு சொல்லி வழி அடித்து வைப்பாங்க. கண்ணியமானவர்களே, எனவே நல்லவங்கிட்ட பயணத்தை சொல்லணும். அதற்கு அடுத்ததாக பயண துவாவும் சொல்லணும். சில நிமிடங்களிலே ஓதக்கூடிய அந்த பயண துவாவால் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பயணம் போனா மூணு முறை தக்பீர் சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நீ பெரியவன், அல்லாஹ் நீ பெரியவன், அல்லாஹ் நீ பெரியவன் என்று மூணு முறை தக்பீர் சொல்லுவார்கள். அதற்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லதி சஃபர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நீண்ட துவா, அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா, நீண்ட ஒரு துவா. அந்த துவாவை ஓதிட்டு ஸல்லல்லாஹு பயணத்தை போவாங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேரை உள்ளத்துல இந்த துவா இல்லை, எங்கட வேணில ட்ரோனுக்கு போட்டிக்கிறோம், ஒரு சத்தமாக அது வருகிறது. ஆனா நிறைய இடங்கள்ல விபத்துகள்ல பார்த்தா வாகனத்துக்கு ஒண்ணுமே நடந்தில்லை, நாலு ஐந்து பேர் போகுதுன்னு சொல்றான். ஏன், துவா எங்கிருந்து வந்துச்சோ வாகனத்தை எல்லாம் பாதுகாக்கிறான். அது இலக்கு அந்த ட்ரோன் ஆயிக்கலாம், எலக்ட்ரானிக் ட்ரோன் ஆயிக்கலாம், அல்லது வேற வகையான சத்தமா இருக்கலாம். அங்கிருந்து சத்தம் வந்துச்சு, அல்லாஹ் வாகனத்தை பாதுகாக்கிறான், யார் துவா ஓதையிலையோ அவங்க மூத்த போயிட்டான். எனவே துவா இருக்கிறதே அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. எனவே துவா ஓதித்து பயணத்தை தொடங்க வேண்டும். தன்யமானவர்களே, அடுத்ததாக பயணங்கள்ல நிறையம் மிக முக்கியமானதாகும். எங்க போனாலும் அல்லாஹ் பயம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இன்னி உரீது அன் உஸாஃபிர், நான் பயணம் போறதுக்கு விரும்புகிறேன், எனக்கு நசீஹத் பண்ணுங்களே, அவுதினி, எனக்கு ஒரு உபதேசம் பயான் பண்ணுங்களே. பெரிய அளவுல பயானம் பண்ணல, நான் ஒரு பயணம் போறேன், எனக்கு பயான் பண்ணுங்க. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனுஷியான கணக்குல பயான் பண்ணல, சுருக்கமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், கால அலைக பித்தக்வல்லாஹ், போற இடங்கள்ல அல்லாஹ்வுடைய பயத்தை இறுக்கமா பிடிச்சுக்கோ, உள்ளத்துல அல்லாஹ்வுட பயத்தை வச்சுக்கோ, நோரலியா பூமிக்கு போனால் அல்லாஹ்வுட பயத்தை வச்சுக்கோ, அங்க யாருமே பார்க்கறதுக்கு இல்ல, நிர்வாக சபை இல்ல, வாப்பா இல்ல, பொறுப்புதாரிகள் இல்ல, படிச்சுதார கல்விமான்கள் இல்ல என்று சொல்லி எந்த பாவத்தையும் செய்திடாத. கனிமனவர்களே, சுருக்கமான, எனவே எங்க போனாலும் இறையற்ற உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனவே இறையற்ற உள்ளத்தில் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பாவங்கள் செய்ய மாட்டோம். போன பயணத்திலே அறாம் நடக்காது. நல்ல முறையிலே பயணத்திலே நாங்கள் இருப்போம். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக இபாதத்திலே கவனம் செலுத்துவது, அதிலும் குறிப்பாக தொழுகை போன்ற இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருடைய பயணங்கள் அழுக்கான பாவங்கள், கெட்ட கெட்ட விடயங்கள் நடப்பதற்கு பிரதான காரணங்கள் ஒன்று தொழுகையை பாற்படுத்துவது. குர்ஆன் சொல்கிறது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமா தொழுகை இருக்கிறது அருவறுப்பானவைகளை விட்டும் வெறுக்கத்தக்கதை விட்டும் உங்களை பாதுகாக்கிறது. பயணங்களிலே அருவறுப்பானவை வெறுக்கத்தக்கவை நடக்க கூடாது என்று யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அந்த பயணங்களிலே தொழுகையிலே பேருதலாக இருந்து கொள்ளட்டும். தொழுகையிலே பேருதல் காட்டவில்லையா, அந்த பயணங்களிலே கிட்ட விடயங்கள் நடக்கும். குர்ஆன் சொல்லித்தார புத்திமதி. கண்ணியமானவர்களே, எனவே தொழுகையிலே பேருதலாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பயணங்களிலே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்கள் போகின்ற போது அதே ஒட்டகம் குதிரை கழுதையா இருக்கலாம், வேறு அமைப்பாக இருக்கலாம், பயணங்கள் போகின்ற போது மலை மேற்கு நிலங்களில் ஏறினால் தப்பீர் சொல்வார்கள், ஓடை பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளில் இறங்கினால் தஸ்பீஹ் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள், குன்னா இதா ஸஈதுனா கப்பர்னா வைதா நதர்னா தப்பஹுனா, நாங்க மலை மேட்டு நிறங்கள் ஏறினா தக்பீர் சொல்வோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரிய ஒரு மலை நீங்கள் ஏற்கிறான், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், இந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாரும் பாதுகாப்பும் இல்ல, நுவரலியாக போறோம், எவ்வளவு பெரிய கந்த தக்பீர் சொல்லியிருக்கிறோமா? அப்படி தப்பீர் சொல்லிட்டு போனா நாம போன கந்தை எல்லாம் நன்மைகளால் நிறைந்த நாளே மரபீடுகளை மீதானுக்கு வரும். அது கந்தல் அப்படியே ஏறி இறங்குறோம் பள்ளத்தாக்குல, பள்ளத்துல தப்பீர் சொல்லுது, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், எவ்வளோ பெரிய கந்தலை ஏற்றியங்களை இறக்கிருக்காய், அல்லாஹ் தூய்மையானவன், இது எங்களை எந்த சக்தியுமே இல்லை, எங்களால் நடந்து போகிற இழப்பு வந்துடும், நோய் வந்துடும், நாங்கள் பிறந்துருவோம், எங்களை ஒத்திகள் தான் கொண்டு போகணும், ஆனா இப்படிப்பட்ட இயந்திரங்களான நியமத்துக்களான எவ்வளவு தூரத்தில் கொண்டு போயிருக்கிறாயல்லா என்று சொல்லி நாங்கள் தத்வீர்களையும் தத்வீகளையும் ஒதுக்கின்ற போது அல்லா அந்த இடத்துல பாதுகாப்பு தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பரிசுத்த அற்புதமான ஒரு இடத்துல சொல்லுகின்றான், யௌமனினும் துஹஸிது அப்பாஹா, நாளைய மறுமை நாள் இந்த பூமி இதுக்கு மேல என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். அந்த சந்தர்ப்பத்துல பூமி சொல்லும், நூறலியா போய் நாங்கள் தத்வீர் சொல்லியிருந்தோம், எத்தனையோ கந்திகளை ஏறுற போது தக்பீர் சொல்லியிருந்தா, எத்தனையோ பள்ளங்கள்ல இறங்குகின்ற போது தக்பீர் சொல்லியிருந்தா, இந்த ஏறின கந்தைகளும் இறங்கின பள்ளங்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நன்மைகளால் நிறைந்து வரும்.
பூமி நன்மையை வெளிப்படுத்துகின்ற போது எந்தெந்த இடங்களிலே நாங்கள் சென்றோமோ அந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லும், இந்த இடத்துக்கு இந்த அடியான் வந்தான், உன்னை ஓர்மைப்படுத்தினான் யா அல்லாஹ், உன்னை தஸ்பி செய்தான் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எல்லா நன்மைகளையும் மீதாலே கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே கண்ணியமானவர்களே, பயணங்களை இதை மிக முக்கியமாக நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றா பயணங்களில் போய் ஏதாவது தப்பு தவறு நடந்துட்டா கண்ணியமானவர்கள் நாங்க மட்டுமில்ல பாதிக்கிறது முழு முஸ்லிம் உம்மத்து பாதிக்கும். இன்றைக்கு நாங்க பார்க்கப்படுகிறது தனி நபராக அல்ல, நாங்க சமூகமாக பார்க்கப்படுகிறோம். அப்துல்லா ஒரு தவறு செஞ்சா அப்துல்லாவுக்கு மட்டுமில்ல, இதற்கு அப்துல்லா சார்ந்திருக்கிற இஸ்லாம் மார்க்கத்துக்கே இழுத்துத்தான். அதனால நாங்க ஒரு தப்பு தவறு செஞ்சா அது எங்களுக்கு மட்டுமல்ல முழு சமூகத்துக்கும் விளைவாக இருக்குது, நாங்க ஒரு நலவு செஞ்சா முழு சமூகத்துக்கும் அது நலவாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயங்களை பேணிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மிக முக்கியமாக குறிப்பாக சாலைகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான சில அம்சங்களை ஞாபகப்படுத்துகின்றன. ஒரு சாரணி வாகனத்தை செலுத்துகின்ற போது அவர் நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். உதாரணமாக நாட்டு சட்டத்தை மதிப்பார், போக்குவரத்து சபை கட்டுப்படுவார் என்றுதான் அவருக்கு ஒரு லைசன்ஸ் வழங்கியிருக்கிறார் கண்ணியமானவர்களே. எனவே வேகமாக வாகனத்தை செலுத்தக்கூடாது. வாகனத்திலே 120, 160, 180 என்று அதிகமான வேகம் செல்லக்கூடிய ஸ்பீடுகள் இருக்கலாம், ஆனால் அத்தகைய எல்லா வேகத்தையும் பயன்படுத்தி ஒரு சாரதி வாகனத்தை ஓட்டக்கூடாது. வேகமாக வாகனம் செலுத்தக்கூடாது, அவசரப்பட்டு முந்தக்கூடாது. இன்னைக்கு நாங்க சில சாரதிமான பார்க்கின்ற போதும் பேருந்துகளில் சாரதிமான பார்க்கிற போதும் அவர்கள் பயணம் செய்கின்றார்களா விளையாடுகிறார்களா என்று என்ன தோன்றுகிறது, போட்டி போட்டு விளையாடுகின்றார்கள், எத்தனையோ பயணிகளை சுமந்து கொண்டு அவர்கள் விளையாடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொருவரும் 10 பொருட்களை உணருங்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நீண்ட வெள்ளை கோடுகளிலே வாகனங்களை முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது ஒரு தடை, நாட்டு சட்டத்தை மீறுகின்ற சட்டம், எனவே அதை பேணிக் கொள்ளுங்கள். அடுத்து ரயில்வே கடலில் இருக்கிறது, கடலைகளிலே சில சந்தர்ப்பங்களிலே இந்த கடலில் போடப்பட்டதுக்கு பின்னால் மோட்டார் சைக்கிளே பயணம் செய்யக்கூடியவர்கள் அவசரமாக அந்த இடையா செல்ல, கண்ணியமானவர்கள் அப்படி யாரும் செல்லக்கூடாது. அப்படி சென்று நாங்க மௌத்தானா தற்கொலை, நாட்டு சட்டம் சொல்கிறது போக வேண்டாம், நாங்க போறோம். கண்ணியமானவர்களே, போய் ஏதாவது நடந்துச்சா நாங்க தற்கொலை செஞ்சு வந்தோம், போக வேண்டாம் சொல்றாங்க. இந்த குளத்துல குளிக்க வேண்டாம், இந்த குளத்துல குளிக்க ஆபத்து, நீங்க மௌத்தாகிடுவீங்க, குளிக்கிறார் அது தற்கொலை. இந்த உணவை சாப்பிடவானா உங்களுக்கு நன்றி, சாப்பிடுறோம் தற்கொலை. கண்ணியமானவர்களே, எனவே நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாவம் செய்த நிலைமையிலே எந்த சாரதியும் பயணம் செய்யக்கூடாது. மதுபான குடித்த நிலைமை நிறைய பேர் பயணம் செய்யுது கண்ணியமானவர்கள், அதுதான் பாவம். சில வேளை அந்த பாவத்தான எத்தனையோ பேர் உயிர்களை இழுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்னைக்கு நிறைய சாரதிகள் சாரதி பத்திரம் எடுக்கின்ற போதும் மனநிலைய டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும், டாக்டர் ரிப்போர்ட் இல்லாம லைசன்ஸ் வராது. எனவே லைசன்ஸ் எடுக்க முன்னால டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்கிற இல்ல, ஆனா கொடுக்கின்ற போது எந்த மனநோயுமே இல்லை, ஆனா அதுக்கு பின்னால் லைசன்ஸ் எடுத்ததுக்கு பின்னால சில கொஞ்சம் காலங்களில் சில மனநோயாக மாறி. எனவே கண்ணியமானவர்களே, நாம் பயணங்கள் செய்யணும் ரிலாக்ஸா அமைதியா நிம்மதியாக இருக்கவே, வேறு வேறு பிரச்சனைகளை தலையில சுமந்து கொண்டு பயணம் செல்லக்கூடாது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, சாரதியாக இருக்கின்ற போது பயணம் செல்கின்ற போது தூக்கம் போறது, பயணத்துல தூங்குறது, இதெல்லாம் தவிர்க்கணும். சில சாரதிகளை சமூகத்தில் நாம பார்க்கிறோம், 2-3 விழித்திருந்து பயணம், தனக்கு பணம் வர வேண்டியதற்காக கஷ்டப்படுகிறார். கனிமானவர்களே, இப்படி யாரும் பயணம் செய்ய வேண்டும். உங்களோட கண்ணில் கொடுக்கக்கூடிய உரிமை இருக்குது, கொடுங்க. அல்ல அளந்த ரிசல்ட் எங்கேயோ வந்து சேரும், அல்ல அளந்த ரிசல்ட் நிச்சயமா அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே இதை பேணிக் கொள்வோம். முடியுமாக இருந்தால் உதவி சாரதி ஒருவர் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யோசனைகளோட வாகனத்தை செலுத்தணும், சிந்தனைகளோட வாகனத்தை செலுத்தணும். அடுத்தது சவண்டு கூட்டி வைத்து ரேடியோ கேட்ட நிலைமையில வாகனம் செலுத்துவதை முற்றாக எதை சொல்ல வருகிறேன்டா, சில வேலை நீங்க போட்டு போய் ஒரு பிராஸ்தான் ஒரு பயான்தான்
உண்மையில ஒரு கிராஸ் போட்டு கேட்க நிலைமையில பயணம் போறீங்க. சில கிராஸ்கள் கேட்கின்ற போதும் அதுல பத்து நிமிஷம் தான் தொலைஞ்சாரு, அறவர் தொலைச்சா இன்னும் கேட்டுக் கொண்டிருக்கலேன்னு சொல்லி நம்ம தோன்றும். அத போல எங்களையே சில பேரை நாங்க மறந்துடுவோம். சில பேரை நரகத்தை பற்றி ஒரு பயம் போகுது, எங்களை அறியாமைகளுக்கு ஒரு பயம் வந்துடும். அதனால வாகனத்தை கொண்டு எங்கேயாவது கொண்டு விட்டுருவோம். பின்னால 20-30 பேருக்கு மறந்து போயிடும். எனவே கண்ணியமானவர்களே, சவர் கூட்டி வாகனத்தில் ரேடியோ போட்டு வைக்கிறது, இதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நேற்று அடித்த வண்ணம் நிறைய பேர் பயணம் இன்னைக்கு நிறைய பேருடைய சமூகத்துல நம்ம பார்க்கிறோம், சில உயிர்களை பார்க்கிறோம். ஹேண்ட் கால்ல இருக்கிறதோட உயிர் பிரிச்சு வேற ஒண்ணும் கேட்காது. சில வாகனங்கள்ல ஹோன் சத்தம் கொஞ்சம் தான் கேட்கும், ஆனா ஹேண்ட் அடிச்சிருந்தா கேட்காது, குழுக்காது. எனவே கண்ணியமானவர்களே, அதை நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் முக்கியமான சில விடயங்களை சாரதிகளுக்கு ஞாபகப்படுத்தினேன். சாரதிகள் அந்த வழிவகைகளை பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் கண்ணியமானவர்களே, எமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது முக்கியமான அம்சம். அந்த வகையில உங்களுக்கு எல்லாருக்கும் சரி, இந்த மாவட்டத்துல குப்பை கூளைகளை பொற்றுவதற்காக வந்து சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டு சூழலை, குறிப்பாக இந்த மாவட்ட சூழலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் அதற்காக அவன் எல்லோரும் குரல் கொடுங்கள். நாம் ஒரு சுகாதாரமான சுகாதாரத்தை போதிக்கின்ற, சுகாதாரத்தின் மீது அதிக அக்கறை உள்ள, நாட்டை அழுக்குப்படுத்தாத, நாட்டை சுத்தப்படுத்துகின்ற சமுதாயம். எனவே எங்கள் மீது அசுத்தங்களை கொட்டுவதற்கு அவனை சில சக்திகள் முயற்சி பண்ணலாம். எனவே எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து அந்த போராட்டத்திலே நாம் வெற்றி கண்டு நிச்சயமாக அந்த குப்பை கூலங்களை எமது பகுதியிலே கொட்டாமல் வேறு பகுதிகளிலே அதை கொட்ட வேண்டும் என்ற ஒரு அமைதியான பேரணியை செய்து நிச்சயமாக அதில் வெற்றி கண்டு கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அடுத்த மிக முக்கியமான அம்சம், பயணங்கள் போகின்ற போது பொது இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பயணம் போனா தன்னை வீட்டு தோட்டத்தை போல ஒரு பார்சல் அப்படியே வீசுறது, சாப்பாடு சொல்லிட்டு மீன பார்சல் அப்படியே வீசுறது, கழிவு பொருட்களை வீசுறது, மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள்ல அழுக்குகளை கொண்டு போடுறது, சின்ன பிள்ளைகளை போட்டு சிறுநீர் கழிக்க வைக்கிறது. கண்ணியமானவர்களை, பொது இடங்களை பாதுகாக்கணும். பொது இடங்கள் சொல்லும்போது கடற்கரை ஓரங்கள், பொது பூங்காக்கள், பஸ் தரிப்பிடங்கள், அதே போல் மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்கள், நிலம் தருகின்ற இடங்கள், பொதுவாக சமூகத்திற்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய இடங்களை நாம் முக்கியமாக பாதுகாத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக நாட்டு சட்டத்தை கண்டிப்பாக எல்லாரும் அளிக்க வேண்டும். நாட்டு சட்டம் ஒன்று சொல்கிறது என்றால் அந்த சட்டத்திற்கு மதிப்பு அளிக்க வேண்டும். நாம் எல்லாம் இந்த பொருளை நீங்க கொண்டு போகுவானாம்னா கொண்டு போக கூடாது. நாட்டு சட்டம் எப்படி இந்த பொருளை கொண்டு போவான்னு நான் கொண்டு போகாம இருக்கிறோமோ, அதே போல இஸ்லாம் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறோம், இதை நீங்க பாதிக்க கூடாது, இதை நீங்க கொண்டு போக கூடாது, அதை நான் கொண்டு போக கூடாது. அதே போன்று பாதை ஒழுங்குகளை நல்ல முறையில் பேணிக் கொள்ளணும். அதே போன்று வீதி சமிக்கைகளை நல்ல முறையில் பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அதையும் மீறி நல்ல முறையில் பயணம் போறோம், துவாவிட்டு போறோம், அழகான முறையில் போறோம். நான் அப்படி போற சந்தர்ப்பத்திலேயே பாதுகாப்பான முறையில வாகனத்தை செலுத்துகிறோம், பாதுகாப்பான முறையில குறைந்த வேகத்துல வாகனத்தை செலுத்துறோம், பாதுகாப்பான வாகனத்தை தான் எடுத்துட்டு போறோம். இன்றைக்கு பாதுகாப்பான வாகனமா இல்லையா என்று பரிசோதித்ததற்காக தும்பார்த்தா கொண்ட வேலை திட்டங்கள் இன்று அமல்படுத்தப்பட்டிருக்கு கண்ணியமானவர்களே. எனவே அதுக்கான பயன்படுத்த முடியாத சில வாகனங்களை அந்த தும்பார்த்தாய் மூலம் இதை கண்டுகொள்ள முடியும். அதே போல தெருக்களுக்கு நல்ல தெருக்களை தெரிவிக்க வேண்டும், பாதுகாப்பான முறையில வாகனம் செலுத்த வேண்டும். அதே போல பாதுகாப்பான வாகனம் செலுத்த வேண்டும், பாதுகாப்பான தெருவுளையும் பயணம் செய்ய வேண்டும். முக்கியமாக பாதுகாப்பான முறையில வாகனம் செலுத்த வேண்டும், அதே போன்று பாதுகாப்பான வாகனம் செலுத்த வேண்டும், பாதுகாப்பான வாகனம் பாதுகாப்பான ரோட்ல தான் போகும். இன்றைக்கு நிறைய பேர் ஷார்ட்கட் சொல்லி இங்க ஒரு 5-10 கிலோமீட்டர் விட்டம் சொல்லி இடையில சின்ன சின்ன பாதைகளால் பயணங்களை கொண்டு வரும். கண்ணியமானவர்களே, சில வேளை ஆபத்து ஏற்படும் வருது. ஆனா கலாக்கதிரு அது எங்களை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல இருந்தா நிச்சயமாக அது நீக்க முடியாது, நிச்சயமாக நடக்கும். சில வேளை இது பாதுகாப்பு தான் என்று சொல்லி நல்ல இடத்துல நாம போனாலும் பாதுகாப்பான சில நல்ல இடங்களும் அப்படியே சில விபத்துகள்ல சிக்குகின்ற சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா எல்லா பாதுகாப்பை விடும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. அதனால் கண்ணியமானவர்களே, அதை நாங்கள் கட்டாயமாக பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்து நாட்டு சட்டத்தை மனைத்து எந்தெந்த பொருள்களை கொண்டு செல்லக்கூடாது, பொருளை கொண்டு செல்லக்கூடாது. அடுத்தது சாரதிகள் போன்று பாதசாரிகளும் கண்டிப்பாக தங்களது கடமைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். பாதசாரிகளுடைய கடமைகளை செய்தது. எனவே பாதசாரிகளுடைய பொறுப்புகளை சுருக்கமாக சொல்வதற்கு முன்னதாக இன்னும் இரண்டு முக்கியமான விடயங்களை கதையை சொல்லிவிட்டு பாதசாரிகளுடைய ஒழுக்கத்தை சொல்கின்ற கண்ணியமானவர்களே, பயணம் போய்கிட பயணம் முடிஞ்சிட்டால் பயணத்துல கூட இருக்க கூடாது, அவசரமா திரும்பும். நாங்க திரும்ப இல்லைன்னா போற பயணம் நாங்க எங்க போயிருக்கிறோமோ அங்க சில பிரச்சனைகள் உருவாகலாம், யார விட்டுட்டு போறோமோ அங்கேயும் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் சொல்லலாம் அழகி வசனம் சொன்னார்கள், நீங்க பயணம் போறீங்களா உங்களோட பயணம் உங்களோட தூக்கத்தை உணவை உங்களோட நிம்மதிய எல்லாத்தையுமே தடுக்கும். அதனால பயணம் போறீங்களா பயணத்தை முடிச்சிட்டீங்களா அவசரமா உங்களோட வீட்டுக்கு திரும்பிடுங்க சொல்லலாம் அழகி வசனம் சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, பயணம் போகின்ற போதும் சில சந்தர்ப்பங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணம் போவாங்க, போகின்ற போது இடையில ஒருத்தர் ரெண்டு பேரும் இறங்கிடுவாங்க, இன்னொரு வேலை இருக்குதா அவங்க நாளைக்கு போவாராம் அல்லது ஒரு கிழவ கழிச்சு வாராம். கண்ணியமானவர்களே, இது நல்ல வேலை அல்ல. சரியாக சொல்லி தருகிற பாடம் என்னென்றா, நாங்க எல்லாரும் கூட்டாக போனா கூட்டாக வரல. அதுல முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றா, பயணம் போறதுக்கு முன்னதாக அந்த பயணத்துல ஒரு அமீரத்தை தெரிஞ்சுக்கணும். மூணு பேர் தான் பயணம் போனாலும் ஒரு அமீர் கட்டாயம். அந்த அமீர்ல வேலை ரூட் காட்ட மாற்றம் இல்ல, நாளைக்கு என்னென்ன சாப்பாடு போடுற, நாளைக்கு என்னென்ன இடம் பாக்குற, இது மட்டும் இல்ல அந்த அமீர் செய்யக்கூடிய வேலை. அமீர் சொல்லும் கண்டைகள், அதாவது மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏறுகின்ற போது தப்பீர் சொல்லுங்க, இது ஒரு கண்டை அல்லாதானங்களை பாதுகாக்கணும் சொல்லி தப்பீர் சொல்லுங்க. அந்த அமீர் நசிஹத்து பண்ணும். அதே போன்று பள்ளங்கள் இறங்கின்ற போதும் தஸ்பீஹ் சொல்லுங்க என்று சொல்லி அந்த அமீர் சொல்லும். யாராவது வானத்தில் இருக்கிறவங்க மற்றவங்கள குறைகளை பேசினா யாரையும் பலாய் பேசவானாம், மற்றவங்க குறைகளை பேசவானாம் என்று சொல்லி அந்த அமீர் நசீஹத்து பண்ணுவோம். எனவே கண்ணியமானவர்களே, அது அமீருடைய வேலையாக இருக்கு. வெறுமனே அமீர் ரூட்டை போட்டு கொடுக்கிறேன், இன்னைக்கு இங்க போறேன் நாளைக்கு அங்க போறேன், இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு, அது மட்டும் இல்ல கண்ணியமானவர்களே, அமீருடைய வேலையில மக்களை பாவத்துல விருந்து கூடாம பாதுகாக்கணும். அதே போல சாரதி நல்ல ஒரு பாதை கிடைச்சிருக்கு கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் கூடுதலாக போவார். அமீர் சொல்லணும், கொஞ்சம் குறைஞ்சு கொள்ள மகேன், பிச்ச வேகமாக போவான், அவன் அப்பா நோயாளிகள் பின்னால் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் அம்மா மாதிரி இருக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியா போவாப்பா, கை கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல. ஆனா அமீர் சொல்லணும், கண்ணியமானவர்களே எதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்படி பயணங்கள் அமைகின்ற போது நிச்சயமா அந்த பயணங்கள் பாதுகாப்பான முறையில அந்த பயணம் அமையும். அடுத்ததாக சொல்லலாம் அலைவசம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி தந்தார். நாங்க பயணம் போகின்ற போது சில தெருக்கள்ல சில பயம் இருக்கு, அதான் பாதுகாக்கணும். சில தெருக்கள்ல விஜயந்துக்களுடைய தீங்கு இருக்கலாம். அதுக்கு சொல்லலாம் அவரை சொல்ல துவா கட்டி தந்தாங்க. என்ன துவான்டா, மிருகங்களால் சாதாரண சில இடங்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளை மட்டும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு செய்யப்படும். அதே மாதிரி சில பகுதிகளில் மக்களுடைய பயம் இருக்குது, ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க, போற வழியில ஏதாவது சிக்கிடுவாங்க, எங்கடவங்க எங்கேயுமே இல்ல, எங்க ஒரு பள்ளிவாயில் கண்ணு கேட்கிற தூரமே இல்ல, அப்படியான இடங்கள்ல நாங்க போனா கண்ணியமானவர்களே பாதுகாப்பு காவணி சொல்லலாக வலைவசன ஒரு துவாவை சொல்லி தந்தாங்க. அந்த துவாவை நாங்க ஒதுக்கணும். அது எங்க துவாண்டா சொல்லலாக வலைவசன அவங்க அந்த துவாவை கேட்பாங்க, அல்லாஹும் இந்த துவாவை மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. எதிரிகள்ல தீங்குகள் பாதுகாப்பு தருது, அவங்களோட சூழ்ச்சிகள் இது பாதுகாப்பு தருது. கண்ணியமானவர்களே சொல்லலாம் சொன்னாங்க, ஒரு கூட்டத்துக்கு நீங்க பயன்தான் தோவதுங்க, உங்களோட உள்ளத்துல அதான் கோடைத்தனத்தை எழுமாக்கி உங்களுக்கு தைரியத்தை போடுவான், உங்களோட உள்ளத்துல பயம் இருக்காது, பயத்தால் தான் நீக்குவான் துவாவால. எனவே கண்ணியமானவர்களே இந்த துவாவை நான் ஓதிக்கொள்ளணும். அடுத்ததாக சுருக்கமாக, நேரம் சென்று விட்டது, சுருக்கமாக பாதசாரிகள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை சொல்கிறேன் கண்ணியமானவர்களே. எப்படி சாரதிகளும் பயணிகளும் அவங்களோட ஒழுக்கங்களை பேணினாங்களோ அதே போல பாதசாரிகள் பயணத்தில் பாதைகள்ல நடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா அந்த பாதையில எப்படி நடக்க வேண்டும் கண்ணியமானவர்கள் செல்லவெல்லாம் சொன்னார்கள். பாதையிலே மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது சதற்காக சொன்னார்கள். எனவே பாதை என்பது முக்கியமான ஒரு அம்சம். இன்று ஜெமிலே அநேகமானவர்கள் சொல்வார்கள், மை கார் மை பெட்ரோல் மை ரோட் என்று சொல்லி நினைத்தவாறு போவார்கள். கண்ணியமானவர்களே, உங்களோட கார் ஆயிக்கலாம், உங்களோட பெட்ரோல் ஆயிக்கலாம், ஆனா பாதை உங்களதல்ல, அது பொது சொத்து, அதை எல்லாரும் பாதுகாக்கணும், அது நாட்டுடைய சொத்து, அதனால நினைத்தவாறு யாருக்கும் பயணம் செய்ய முடியாது. எனவே பாதசாரிகள் பாதையில நடந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டா முதலாவதாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வலது பக்கமாக வீதி நடந்து செல்ல வேண்டும். அதே போன்று சில பாதசாரிகள் வாகனங்கள் ஏறுகின்ற போது மிதிப்பலகையிலே பயணம் செய்வதை முற்றாக தவிர்க்கிறது. உதாரணமாக ஒரு பஸ்ல நாங்க வாரோம், 8 மணிக்கு வாரோம் பஸ், வாகனத்துல இடமில்லை, புட்போட்ல ஏறி வாரோம், கண்ணியமான சமையல் கொள்வோம், அரை மத்தியானம் கழிஞ்சி 8:30 வார பஸ்ல ஏற்றி வருவோம், கண்ணியமான அநியாயமான முறையில் அப்படி வந்து வீதி விபத்து ஏதாவது சிக்கி நாங்க இறந்து போறது ஆபத்து. எனவே கொஞ்சம் தாமதித்தாலும் கண்ணியமானவர்களே நாங்க அடுத்த வாகனங்கள்ல வருவோம். எனவே மிதிப்பலகையில பயணம் செய்வதை முற்றாக தவிர்த்து கொடுங்க. அடுத்ததாக நடு வீதியில் பயணம் செய்வதை தவிர்க்க. இன்றைக்கு சில மக்களை நாங்க பார்க்கிறோம், 8 பேர் சேர்த்து அவங்க ஒன்றுமே வழங்காது, அவங்கள ரோட்டு மாறி நடுவுல போறது வாகனக்காரை கிட்ட வந்து போன் அடிச்சா தான் விலகு. கண்ணியமானவர்களே இப்படி யாரும் நடக்கக்கூடாது. அடுத்ததாக பாதைகள்ல விளையாடு நிறைய இடங்கள் இருக்கு. கண்ணியமானவர்களே இந்த குடும்பாவை யாரும் நான் கேட்கிறீங்களோ இனிமேல யாரும் பாதைகள விளையாடு அது இடையில். எனவே மற்றவங்களுக்கு தொந்தரவுக்கான மார்க்கம் தான். எனவே பாதைகளை விளையாடுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். அடுத்ததா பாதை விட்டு பாதை மாறு நின்ற போது ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தால்தான் மாற வேண்டும். அடுத்ததாக திருத்தப்பட்ட வாகனங்களுக்கு திருத்தப்பட்ட அல்லது உடைந்து போன வாகனங்களுக்கு முன்னால பின்னால பயணம் செய்வதை தவிர்க்கும். உதாரணமாக திருத்தக்கூடிய ஒரு வாகனம் அல்லது நிப்பாட்டி வச்சிருக்கிற ஒரு வாகனம் தான் அதுக்கு பின்னால ஒத்தின மாறி நாம பின்னால போகணும், ஒத்தின மாறி முன்னால போகணும், கண்ணியமானது முட்டாக தவிர்க்கணும். அடுத்ததாக பாதை மாறும் போது தொலைபேசி பேசிய நிலையில நாங்க பாதை மாறுவது முற்றாக தவிர்க்கணும். நிறைய பேரு என்ன செய்யறா அப்போ அப்படியே காதல் வச்சுதான் அங்காள பாதைக்கு மாறுது, இது தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததாக சிலவங்க நினைச்சுவாங்க ஹேண்ட் செட்டை காலில் அடிச்சிருப்பாங்க, கலெக்டர் இல்ல, சிலவங்க காலையில ஹேண்ட் செட் அடிச்சா நைட்டுக்கு தான் வந்து கலெக்டர் ஆகும். போது அண்மையில பயணம் போகின்ற போது ஒரு மோட்டர் சைக்கிளை பார்த்தேன், கண்ணியமானவர்களே கவலை ஆயிடுச்சு, எந்த அளவுண்டா என்ன கேட்கிறாங்களோ பேசுறாங்களோ தெரியல. ஒரு போன், அந்த போனை வச்சுட்டு முன்னுக்கு ஓட்டு போறாரு கணவர் நினைக்கிறேன், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அவங்கட காதல ஒரு ஹேண்ட் செட், அடுத்த ஹேண்ட் செட் வந்து மத்தவங்க பின்னுக்கு இருக்கிறவங்க காதல் ராத்தா நானாவும் தங்கச்சியுமோ அல்லது கணவன் மனைவியோ யாருமே தெரியாது, ரெண்டு பேர் வாகனம் போகணும்னு பார்த்தேன். எனவே கண்ணியமானம் எதை சொல்ல வருகிறேன்டா, காதுகள்ல ஹேண்ட் செட் அடிக்க கொண்டு பயணம் போறதை தவிர்த்து கொடுங்க, பாதை மாறுவதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக சிறுவர்களை கையோடு பிடித்து பாதை மாற வேண்டும். இன்னைக்கு என்ன செய்யறோம், நிறைய பேர் அப்படியே பிள்ளைய கையோட பிடிச்சு குடிக்கிற அந்த இடத்துக்கு வந்து ஒரு விட்டு இருக்கு. நாங்க முடிஞ்சிருவோம், நாங்க எத்தனையோ அனுபவம் கண்டுட்டு எங்களுக்கு வீதி விபத்து நடக்காம நாங்க எங்களை பாதுகாத்துருவோம், ஆனா சிறு பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. எனவே கண்ணியமானவர்களே இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்க. எனவே முக்கியமான சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். சாரதிகளுக்கு தேவையான விஷயம் பாதுகாப்பான முறையில வாகனம் செலுத்துறது, பாதுகாப்பான வாகனம் செலுத்துறது, பாதுகாப்பான தெருக்கள்ல பயணம் போறது, அதே போல் நாட்டு சட்டத்தை மதிப்பது, அதே போல பாதசாரிகள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். இந்த முறையில் எங்களை பயணங்கள் அமைத்துக் கொண்டா நிச்சயமாக அந்த பயணம் விபாகத்துள்ள பயணங்களாக, அதே போல மேல் சொன்ன இரண்டு ஒழுக்கங்களையும் தேடிக்கொண்டா சாரதிகளும் பயணிகளும் பாதசாரிகளும் தத்தமது பொறுப்புகளை உணர்ந்து செய்யப்பட்டால் நிச்சயமாக வீதி விபத்துக்களை குறைக்கலாம் இல்லாமாக்கலாம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வீதி விபத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், பாதையுடைய ஒழுங்குகளை பேணிடக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் சமூகத்தில் கொள்வாயாக. யா அல்லாஹ், பயணங்கள் போகின்ற போது அந்த பயணங்களை நன்மைகளால் நிறைந்த பயணமாக தருவாயாக. யா அல்லாஹ், பயணங்களிலே நன்மைகள் நிறைந்த பயணங்களாக தருவாயாக. யா அல்லாஹ், பயணங்களிலே ஏற்படுகின்ற தீங்குகள் பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், பயணங்கள் போகின்ற போது பாவங்கள் நடக்காமல் செய்த நன்மைகளை இழந்து விடாமல் அந்த பயணத்திலே எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்கு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆஃப்ரதவானா அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.